இந்தியா இந்த தீவில எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்த முடியும் என்பதை பொறுத்துதான் 13வது திருத்தத்தினுடைய கதையும் அமையும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் இருக்கும் போது 13 தளப்படும். இந்தியாவின் பிடி இந்த தீவில் தளரும் போது 13வது திருத்தமும் தலைவீனப்பட்டுக் கொண்டே போகும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையின்படி இலங்கை அரசாங்கம் பொதுநலவாய உச்சி மாநாட்டை நடத்தணும் என்று விரும்புறது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஏனென்றால் உண்மையில பொதுநலவாய மாநாட்டை நடத்துறது என்று முடிவெடுத்ததன் மூலம் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் பிடி கொடுத்துச்சு. அதை அப்படியே வாய்ப்பாக பிடித்துக் கொண்டு அது ஒரு முன்னிபந்தனையாக மாத்திக்கிறோம். ஆனா முன்னிபந்தனையாக மாற்றப்பட்ட பிறகுதான் இலங்கை அரசாங்கம் பாதிக்குது. மகன சபை தேர்தல் நடக்குமாக இருந்தால் பெரும்பாலும் கூட்டமைப்பு தான் வெல்லும். வெள்ளேக்கில்ல கூட்டமைப்பிட அந்த வடமாகாண சபை போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. கண்ட பிறகு மாகாண கட்டமைப்பு பலவீனப்படுத்தணும் என்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதாவது கூட்டமைப்பிட்ட போகக்கூடிய ஒரு மாகாண கட்டமைப்பு, அதாவது இந்தியாவின் சொற்களுக்கு கூடிய இந்தியாவின் செல்வாக்குகள் இருக்க ஒரு கட்சியிட்ட மாகாண கட்டமைப்பு போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கேக்கில்ல. முதலாவது அந்த கட்டமைப்பை பலவீனப்படுத்தணும், இரண்டாவது கூட்டமைப்பு பெறக்கூடிய வெற்றியின் தருமனை குறைக்கணும். இந்த ரெண்டு முனையிலும் அவையை செயல்படுத்தினாங்க. ஆனால் இதுல இரண்டாவது சாத்தியம் என்ற அவர்களிடம் இருக்கின்ற ஏற்கனவே சடங்கு மத்தியில் பிரபலமாக இருந்த தரப்புகளை அவர்கள் வேட்பாளராக நியமிக்க முடியும். அது எந்த தூரம் கூட்டமைப்பின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும் என்று பொறுத்துதான் பார்க்கணும்.
இந்த நேரத்துல இனிமேலும் இந்த 13வது திருத்த சட்டத்தை அதனுடைய பலத்தை மேம்படுத்துறதுக்கு நீர்த்து போகாம தடுப்பதற்கு இந்தியாவால எதுவும் செய்ய முடியுமா?
முடியும். இப்ப இருக்கிற நிலைமையில முடியும். ஏனென்றால் பொதுநலவாய மாநாடு என்பது ஒரு நிபந்தனையாக இருக்கு. அந்த மாநாட்டை நடத்தணும் என்ற இலங்கை அரசாங்கத்தின் விருப்பம் அவர்களுக்கு ஒரு பிடியாயிருக்கு. அப்ப அந்த மாநாட்டை வச்சு அது ஒரு முன்னிபந்தனையாக மாநாட்டை நடத்துவதற்கான முன்னிபந்தனையாக மாகாண சபை தேர்தலை வச்சிருக்கிறபடியால் மாகாண சபை தேர்தலை நடத்தியாகணும். அதுக்குள்ள மாகாண கட்டமைப்பை வீக்காக்கவும் கூடாது. மாகாண கட்டமைப்புல கை வைத்தால் அதாவது மாகாண சபை என்பது இந்தியா கருதுனது 13 உட்பட்ட ஒரு மாகாண சபையைத்தான். ஆனா இப்ப அந்த மாகாண கட்டமைப்பை வீக்காக்கணும் என்று கருதும் என்றால் இந்தியா என்ன செய்யும் என்றால் தான் கலந்து கொள்ள போவதை பற்றி நிபந்தனைகளும் இருக்கும். அல்லது உண்மையில இந்த பொதுநலவாய மாநாட்டுக்கு ஏனைய நாடுகளை சம்மதிக்க செய்ததுல இந்தியாவுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பின்னணியில இந்தியா பொதுநலவாய மாநாட்டின் நிச்சயத்தன்மையை பாதிக்கக்கூடிய விதத்துல இது ஒரு நகர்வு எடுக்கப்படலாம் என்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்க 13 நீர்த்து போக செய்யற நிலைமைகள் வீக் ஆகும்.
இந்தியா வந்து ரெண்டு விஷயத்த சொல்லி இருக்குது. ஒன்று வந்து 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படணும் என்றது ஒன்று, அதுல இருந்து இன்னும் மேல போகணும் என்று ஒன்று. இந்த ரெண்டுக்கு உண்மையான வாய்ப்பு எப்படி இருக்கு?
இப்ப உள்ள நிலைமை என்றால் இது மேல இலங்கை இப்போ உள்ள அரசாங்கம் மட்டுமில்லை, இதுக்கு முன்னிட்டு இருந்த எல்லா அரசாங்கமும் இனப்பெருக்கின தீர்வு கையாண்டு ஒரு உத்திதான். எப்படி என்றால் நீங்க 13++ கேட்க அவர்கள் 13 சோதனைக்குள்ளாக்குவார்கள். அப்ப ஒரு கட்டத்துல நீங்க சொல்லுவீங்கள் 13++ வேண்டாம், 13 தந்தாலே போதும் என்று. இப்ப ஏறக்குறி அப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் குழந்துட்டாரு. நிலைமை அப்படிதான் இருக்கு. அதாவது 13++ பத்தி இப்ப கதைக்கலாம்.
ஆனால் அதே நேரத்துல இதற்கு நிகராக வந்து இந்த 13வது திருத்த சட்டத்தையே நீர்த்து போக செய்யறதுக்கான நடவடிக்கை கூட இலங்கையில நடக்குது. அதுக்கான ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழு உருவாக்குதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு வெற்றியாக அமையும்?
இந்தியா பொதுநலவாய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்றதா இல்லையா என்பதை ஒரு முன்னிபந்தனையாக வைக்கல. 13 நீர்த்து போக செய்யற முயற்சிகள் பிசுபிசுக்கும். அதுல இந்தியா அவளுக்கு அழுத்தமா நடந்து கொள்றதை பொறுத்து. அதான் இலங்கை தீவில் இந்தியாவின் பிடி இருக்கும் போது 13வது திருத்த சட்டம் பலமடையும். பிடி தளரும் போது 13 தளரும். அதாவது 13வது திருத்த சட்டம் எனப்படுவது இலங்கை தீவில் இந்தியாவின் பிடியை காட்டும் ஒரு குறிகாட்டி, ஒரு அளவு மாலை.
சரி, இந்தியாவோட பிடி இருகுமா, இருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கு அங்க இருக்கின்ற அந்த பிராந்திய சூழ்நிலை வந்து ஏதுவாக இருக்குமா?
இலங்கை அண்மையில் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்திருக்குது சீனாவோட. அந்த பாதுகாப்பு உடன்படிக்கையின் உள்ளடக்கம் இன்னும் சரியாக வெளிவரையல. அப்படி வெளிவரைக்கலாம் நாங்கள் நிச்சயத்தை கதைக்கலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை சில சமயம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கடந்து போவதாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய இதயமான பகுதி என்று சொல்லத்தக்கது பின்னணிப்பாக காணப்பட்ட இரு நாட்டின் தலைவர்களுக்கு இடையிலும் பரிமாறப்பட்ட அந்த கடிதங்கள். அந்த கடிதங்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கரிசனைகளை பிரதிபலிப்பவை, பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை பிரதிபலிப்பவை. அப்படி பார்த்தால் இப்ப சீனாவோட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு போறது என்பது அந்த கடிதங்களை கடந்து போவதற்கு சமந்தான். அதபடியால் அந்த பாதுகாப்பு உடன்படிக்கின்ற உள்ளடக்கம் பேசுவதற்கான அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கலாம். அப்ப இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து பார்த்தேக்கில்ல இந்தியா தன் பிடியை எந்த அளவுக்கு இந்த தீவில இருக்குது என்றதை பொறுத்து தான் 13 எதிர்காலம் இருக்கு.
13 எதிர்காலம் ஒரு பக்கம் இந்தியாவுடைய அழுத்தம் அது எப்படி செயற்பட போகின்றது என்றதில் இருந்தாலும் உள்ளூர்ல தமிழர்கள் மத்தியில இந்த 13 தொடர்பாக அதுக்கான வரவேற்பு இருக்குதா? அவர்களுடைய செயற்பாடு எப்படியானதாக இருக்கின்றது?
13 தொடர்பில் ஒரு தெளிவற்ற போக்கு தான் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 13 தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருது. பதிமூன்ற தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருது. ஆனா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை தீர்வுக்கான ஒரு அடிப்படையாக கருதியல. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுது, ஒரு சிவில் குழு, ஒரு சிவில் சமூகத்தால நியமிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பின் அமைப்பு தேர்தல்களை ஈடுபடுத்தி இந்த 13 மாகாண சபை என்பது ஒரு பிரயோசனமற்ற அமைப்பு என்பதை நடைமுறையில் நிரூபிச்சு கொண்டு போகணும் என்று சொல்லுது. அதாவது இது பிரயோசனமற்றது என்பதை நிரூபிக்கிறதுக்காகவே சிவில் சொசைட்டிய சிவில் சமூகங்கள் தேர்தல் எண்ணிக்கணும் என்று சொல்லுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இப்ப வரையிலும் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக காணப்படுது. இனிமேலும் மாகாண சபைக்கு பின்னிருக்கும் அந்த நிலைமை தான் தொடரும். அதாவது முழுக்க முழுக்க ஒரு பாரம்பரிய மிதவாத பாரம்பரியத்திலேயே தமிழ் அரசியல் தடம் மாற்றப்பட்டு விட்டது. அப்படி பார்க்கல அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எனப்படுவது ஒரு பாரம்பரிய மிதவாதத்துக்குரிய அந்த பண்போட உள்ள கட்சி. அது தனக்குள்ள இருந்த தீவிரவாத தன்மை மிக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே அகற்றிட்டு அப்ப இந்த நிலையில அது அந்த பாரம்பரிய மிதவாத வரையறைகளுக்குள் நின்றுதான் எதையும் செய்யும். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள பிரதானமான பலம் அது ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்பது. அதன் பிரகாரம் அதுக்கு ஒரு ஓரளவுக்கு பிராந்திய மன்றத்திலும் அனைத்துல அரங்கிலும் ஒரு அங்கீகாரம் இருக்கு. அந்த அங்கீகாரம் தான் அது பேரம் பேசும் சக்தி. உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேரம் பேசும் சக்தி என்பது இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அழுத்தமும் மேற்கத்திய நாடுகளில் இருந்து வரக்கூடிய அழுத்தமும் தான். அந்த வெளி அழுத்தம் கூடும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமடையும். அந்த வெளி அழுத்தம் பலவீனமடையும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலவீனமடையும். அதாவது இளைஞர் தமிழர்களுடைய பேரம் பேசும் சக்தியாக இப்பொழுது இருப்பது வாக்காளர்கள் அல்ல, வெளிசக்திகள் தான்.